வாழ்க்கை சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வாங்க உஸ்தாத் உட்காருங்க.
ஆமாம்மா, என்ன தங்கச்சி நல்லபடியா இருக்கீங்களா? என்ன தம்பி சௌக்கியமா இருக்கீங்களா?
அல்ஹம்துலில்லாஹ், உங்க துஆ பரக்கத்துனால
அல்ஹம்துலில்லாஹ். என்ன எல்லாம் ஒரே சிந்தனையோட ஒரே ஓர்மையோட அமைதியான முறையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு.
ஆமா, ஏதாவது விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறதுதான். ஆனா உஸ்தாத் எங்கயோ போயிட்டு வர்ற மாதிரி இருக்குதே.
ஆமாமா, நம்ம நண்பர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாம அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காரு.
சரி,
நம்ம கேள்வி போட்டோம். சரி, ஒரு நோயாளிய நோயா இருக்காரு அப்படின்னு ஒரு நண்பரை கேள்வி போட்டு அதை போய் பாக்குறது சுன்னத்தாச்சே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாச்சே. நோயுற்றவர்களை போய் பார்த்து வினவி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றது ரசூல்லாவுடைய ஒரு பழக்க வழக்கம். அவங்க காட்டி தந்த ஒரு வழிமுறை, அந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்கிட்டு அந்த நண்பரை பார்த்தா ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆலோசனைகளும் சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு பேச்சுவார்த்தைகளை சொல்லிட்டு வர்றேம்மா. அதுல ஒரு மன திருப்தியும் இருக்கு. நம்ம போய் வந்ததுல அவருக்கு ஒரு பெரிய மன திருப்தி, பாதி நோய் தீர்ந்தது மாதிரி என் முகத்தை பார்த்த உடனே.
ஆமா சார், எத்தனையோ நோயாளிகள் வந்து மருத்துவமனையில கைவிடப்பட்டது போன்ற நிலைமையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில, தனிமையில இருக்கிற மாதிரி ஒரு வேதனையோட ஒரு விரக்தியோட எல்லாம் இருக்கிறாங்க. அந்த நோய்ங்கிறது மனிதனுக்கு இறுதி காலம்னு அர்த்தம் இல்லைங்க.
அது சரி, அதாவது நோய்ங்கிறது இறுதி காலம் அல்ல, நோயினால மரணம் வரக்கூடியதுங்கிறது நூத்துல ஒரு 10% தான் உண்டு. மரணத்தினுடைய நெருக்கத்துல மரணத்தை உருவாக்கக்கூடிய நோய்கள் சில இதுகள் தான் இருக்கு. அதுலயும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹுத்தாலா அப்படிப்பட்ட நோயை கொடுத்தாலும் கூட மனிதர்களுடைய தான தர்மங்கள், அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நற்குணங்கள், அவர்களுக்காக நம்மள மாதிரி நண்பர்கள் செய்யக்கூடிய துவாக்கள், கருணையான ஒரு பார்வை பேச்சு, இவைகள் கூட அவர்களுடைய நோயை மாத்தி அவர்களுடைய ஹயாத்து நீளமாக்கி வைக்கிறதாக நம்மளுக்கு ஒரு சதாக்கானுடைய அடிப்படையில ஒரு கருத்துக்களும் இருக்கல தம்பி.
உண்மைதான், உண்மைதான் உஸ்தாத். அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது நான் கூட ஒரு சில வரலாறுகளை சில நாட்களுக்கு முந்தி படிச்சேன்.
சொல்லுங்களேன்.
அப்படி அந்த படிக்கும் பொழுது நல்ல படிப்பினை தரக்கூடிய சில விஷயங்கள் அதுல எனக்கு கிடைச்சிச்சு.
சரி,
நோயாளிகளை வந்து சந்திக்கும் பொழுது எந்த மரபோட எந்த ஒழுக்கத்தோட அவர்களை சந்திக்கணும், எவ்வளவு நேரம் அவர்களிடத்துல பேசணும், என்ன பேசணும், அவர்களுடைய நோய்க்கு தகுந்தபடி நம்ம அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கணும், மனசு குளிர்றபடி அவர்கள் சந்தோஷப்படுறபடி
மனசு தெம்பாகிற மாதிரி,
அவர்களுடைய நோயில இருந்து அவர்கள் மீழ்ச்சி பெறுகிற மாதிரி நம்மளுடைய பேச்சு அமைஞ்சிருக்கணும், தொந்தரவு தர மாதிரி இருக்க கூடாது என்ற சில விஷயங்களை நான் படிக்கும் பொழுது அது உண்மையான கருத்தா தான் தெரிகிறது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரியில போய் நம்ம நோயாளிகளை சந்திக்கிறோம், பல நோயாளிகள் அதுல இருப்பாங்க.
ஆமா,
கால் முறிந்தவர்கள், கண் தெரியாதவர்கள், ஜுரம் உடையவர்கள், தலைவலி உடையவர்கள், வயிற்று வலி உடையவர்கள்
இருப்பாங்க.
பல நோய்களை வந்து உடைய மனிதர்களை நம்ம பார்க்க முடியும்.
ஆமா,
ஆனா ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவும் கூட இந்த உலகத்துல வந்து மனிதர்களை வந்து இன்பம் துன்பம் இரண்டையும் பிணைக்கப்பட்டு தானே உலகத்துல படைச்சிருக்கிறான். அப்படி இன்பங்களையும் துன்பங்களையும் சகிக்கும் பொழுது, இன்பமா இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும், துன்பங்கும் பொழுது இந்த மாதிரி நோய்கள் வரும் பொழுது அது ஒரு துன்பம் தானே,
சடைவாவும் இருக்கும்.
அதுல வந்து குடும்பத்துல உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கும் ஒரு ஆறுதல சொல்லணும், நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்க பக்கத்துல இருந்து அந்த நோய்பட்ட நோய்வாய் உள்ளவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும். அதே நேரத்துல
வார்த்தையே அவங்களுக்கு கொடுக்கற ஒரு சத்துணவு மாதிரி,
சத்துணவு மாதிரி தான். அதாவது டாக்டர்கள் கொடுக்கின்ற மாத்திரைகளிலே நோய்களுக்கு நிவாரணம் கிடைத்தாலும் உற்றார்களும் உறவினர்களும் மற்றவர்களும் போய் சந்தித்து பேசுவதிலே அவர்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்கிறது. இதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படின்னா, அவர்களுக்கு அருகாமையில இருந்து நெத்தியை தடவி உங்களுடைய வலது கையை அவர்களுடைய நெத்தியில வைத்து அவர்களை நலம் விசாரியுங்கள், அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள், உங்களுடைய இந்த நோய் சீக்கிரமாக குணமடைந்து இந்த ஆஸ்பத்திரியில இருந்து நீங்கள் மீண்டும் வீடு திரும்புவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் என்று துவா செய்து உங்களுடைய கிருபையான வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்லுங்கள் என்ற ஒரு வரலாறு நான் படைத்தேன் உஸ்தாத்.
எவ்வளவு பெரிய விஷயங்கள் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா.
சொன்னது வந்து மருத்துவர் கொடுக்கறது உடலுக்கு மருந்து, நாம போய் அவங்கள பார்த்து கவனிச்சு அவங்களுக்கு ஆதரவு செலுத்தி வர்றது உள்ளத்துக்கு மருந்து.
அப்படி சொல்லுங்க. அதாவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு தெம்ப கொடுத்தாதானே அந்த நோயாளி நோயில இருந்து விடுதலை பெறுவாரு. மேலும் தம்பி சொல்றதனுடைய கருத்தினுடைய அமைப்புல பார்க்கும் பொழுது, இப்ப சில மருத்துவமனைகள்ல வந்து நோயாளிய பார்க்கவே கூடாதுங்கிற ஒரு தடுப்பும் இருக்கு, அந்த நோயாளிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக அல்ல, அந்த நோயாளிய தொந்தரவு கொடுத்து அவங்களுக்கு பேச்சு கொடுத்து தொந்தரவு கொடுத்தா நோய் அதிகப்படும், அந்த நோய் வந்து மேலும் அந்த மனிதர் வந்து பலவீனப்படுவாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கும் பொழுது அந்த நோயாளி இப்ப சந்திக்க கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு வச்சிருப்பாங்க. இதை நம்ம கடைபிடிச்சு நடக்கணும், இதை பேணி நடக்கணும். என்ன இப்படி தடுக்கிறாங்களே, என் கூட பிறந்த அண்ணனாச்சே, நான் பெற்ற பிள்ளையாச்சே, எப்படி நான் பார்க்காம இருப்பேன், நான் எப்படி நான் பேசாம இருப்பேன் அப்படின்னா அப்படி பிடிவாதம் பண்ணக்கூடாது. அதுல ஒரு நன்மை இருக்கும், அதுல ஒரு ஷிஃபா இருக்கும். பேச்சு கொடுத்து அவங்களுடைய மனம் நொந்து அவங்க அழுது கண்ணீர் விடக்கூடிய நிலையில ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளை தனிமைப்படுத்தி தான் அவங்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அனுசரிச்சு அந்த மருத்துவமனையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம நோயை வினவணும். மேலும் இன்னொண்ணுமா, அதாவது நோயாளிகளை வினவும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறு தம்பி சொல்ற மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும். இதெல்லாம் என்ன பெரிய நோயா, எத்தனையோ பேர்களுக்கு இது மாதிரி வந்திருக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வந்திருக்கு, என் நண்பருக்கு எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு. ஒரு வாரம் பத்து நாள்ல ஷிஃபாவை வந்துட்டாங்க, சுகமாயி வந்துட்டாங்க, நல்ல முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்ல முறையில வைத்தியம் பார்த்தா அதெல்லாம் சுகமாயிரலாம்னு ஒரு ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி, ஒரு கலக்கம் உண்டாக்குறது மாதிரி, ஆஹா இப்படியா இந்த நோய் எல்லாம் உங்களுக்கு விட்டுட்டானே, இப்படியா வந்துருச்சு உங்களுக்கு, உங்களுக்குமா இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு அவங்களை கலக்கி விட்டு அவங்க இருக்கிற தெம்பும் குறைஞ்சு இருக்கிற ஆர்வமும் குன்றி அவங்க மேலும் மனநோயாளி ஆகிற மாதிரி உண்டான பேச்சுகள் நம்ம பேசக்கூடாது. அதான் தம்பி சொன்ன கருத்து, உண்மையான கருத்து தான் அது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமா, நீங்க உஸ்தாத் சொன்னது ரொம்ப சரி. அதாவது பொருந்தாத விஷயங்களை போய் நோயாளி இடத்துல உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்கள் அவங்களுக்கு அதிர்ச்சியை தர்ற மாதிரி, மனக்குழப்பத்தை தர்ற மாதிரி எல்லாம் பேசணும்னு சொன்னா நோய் அதிகரிக்கிறது போக அவங்களுக்கு இன்னும் கவலை ஏற்பட்டு நோய் முற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும்.
அதனால ஆபத்துகள் கூட வந்துடும்.
ஆமா,
மேலும் இந்த நோயாளிகளை வினவும் பொழுது அவங்க நம்ம உறவினர்களா, நண்பர்களா, பழகினவங்களா, நல்லவங்களா இப்படின்லாம் பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும், ஒரு நோயாளியா அவங்க எதிரியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தீங்கு இழைச்சவர்களா இருந்தாலும் சரி, நம்ம சொல்றாங்கல்ல இன்னா செய்தவரை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல், அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பாணி எப்படி இருந்துச்சு தெரியுமா, இன்னா செய்தவர்க்கும் இனியவையே செய்யாக்கால் என்ன பயன் சால்வு தரும் அப்படின்னாங்க ஹதீஸ்ல. நன்மை நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யாட்டா அதனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, நன்மை செய்யணும், நன்மையிலேயே பெரிய நன்மை என்ன, ஒருதர் நொந்து ஒருதர் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனம் நொந்து இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஒத்தடம் கொடுக்கற மாதிரி, ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி, நம்ம பொருளால உதவி செய்ய முடியாட்டாலும் நாவால மனதால துவாவால ஒரு ஆறுதல் மொழிகளால ஆறுதல் சொல்லணும். இப்படி செய்யற உதவி அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபூஜஹல் நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சு கூட அவங்கள சுகம் நோய் விசாரிக்க போனாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய கருணை உள்ளம். அபூஜஹல் மாதிரி ஒரு பெரிய எதிரி இந்த உலகத்துல இருக்குமா, அவனை மாதிரி ஒரு நாசகால இந்த உலகத்துல பார்க்க முடியுமா, முடியாது. அப்படிப்பட்ட நபரையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் உணவு போனாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கருணையான ஒரு செயல் தம்பி,
சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். அவர்களை தாங்கள் சொன்னது போன்று ஒரு நல்ல வரலாறு வேற சொன்னீங்க பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எதிரியோ அல்லது பகைவனோ அல்லது பேசாதவனோ காஃபிரோ யாரா இருந்தாலும் அவருக்கு வந்து நோய், அவர் ஒரு மனிதர் தானே, மனிதர்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு மன சங்கடங்கள், ஒரு தொந்தரவு அல்லது பல இன்னல்கள், குடும்பத்துல பல பிரச்சனை, நோய் வாய்ப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மினவுவதுல ரொம்ப ஆர்வமுடையவளா இருந்திருக்கிறாங்க.
ஆமா ஆமா,
இப்ப அபூஜஹலுக்கு கூட நோய் ஏற்பட்டு அவரை போய் பாக்கணுங்கிற தலைவிதி எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு, அது தேவையில்லை பாருங்களேன். இப்பொழுது உள்ள காலகட்டமா இருந்தா அதை போய் நம்ம வந்து ஒதுக்கிருப்போம், அவர் நம்மளுடைய பகைவரு, அவர் நம்ம சண்டைக்காரரு.
இப்ப என்ன நினைக்கிறாங்க தம்பி சொல்ற மாதிரி, பகைவருக்கு நோய் வந்துருச்சுன்னா அதோட அவங்க ஒளியட்டும், அதோட அவங்களுடைய ஆயுசு முடியட்டும் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு.
அந்த மாதிரியான காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நீங்க அதை செய்யாதீங்க, அது நல்லதல்ல. அதாவது கடும் நெஞ்சையும் கரைக்கக்கூடியது உங்களுடைய அன்பு தன்மையில தான் இருக்கிறது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, அதாவது நோய்வாய்ப்பட்டதாக நடித்த அது வந்து ஒரு நடிப்பு தான் பாருங்க. அபூஜஹல் கூட ஒரு தந்திரத்துல, அதாவது ரசூலுல்லாவை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு தந்திரம், நோய் வந்த மாதிரி நடிச்சு ரசூலுல்லாவை வந்து அந்த இடத்துல வந்து பிடிச்சிடணும், அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செஞ்ச தந்திரமான ஒரு செயலு. அப்படி தந்திரமான செயல் செய்த அந்த அபூஜஹலையுடைய இதையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு ஏற்று ஏற்று போய் பார்க்க போனாங்க. அதற்கிடையில அவர்களுக்கு வகி வந்து விட்டது, அதாவது ஜிப்ரீல் மூலமாக ஒரு செய்தி வந்துருச்சு, அது தடுப்பு செய்தி, அது உங்களுடைய நீங்க போய் பார்க்க வேண்டியது இல்ல, உங்களை வந்து அவர்கள் சூழ்ச்சி செய்து அவர்களுடைய சூழ்ச்சியில உங்களுடைய அவர்களுடைய வலையில உங்களை மாட்ட வைக்க பாக்குறாங்க.
அதாவது இப்ப தம்பி சொல்ற மாதிரி இனம் சமயம் வேற்றுமை இதையெல்லாம் கடந்து இந்த மாதிரி நோயாளிகளை போய் தரிசிக்கும் போது பார்க்கும் போது மனங்களுக்கு இடையில உறவு ஏற்படுது. இதுதான் நல்லுறவை வளர்க்குது. மேலும் அடுத்தடுத்து நமக்கு இடையில வந்து ஒற்றுமை இதெல்லாம் ஓங்குறது கூட வாய்ப்பு ஏற்படுது.
மனிதாபிமானம், அதாவது மனித அபிமானத்தோட ஒரு எந்த சின்ன செயலை செஞ்சாலும் அதுல வந்து நீங்க சொன்னது மாதிரி பகை நீங்குது, கசப்பு மாறுது, உறவு பலப்படுது, ஒரு பாசம் உருவாகுது. இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி விட்டது போது அவங்க மவுத்த அளவும் மரண அளவுக்கு அவங்க பிரிய மாட்டாங்க. ஒருதருக்கு ஒருதர் ஒரு கசப்பு எண்ணங்கள் நினைக்க மாட்டாங்க. நம்ம நோய் வாய்ப்பட்டு இருக்கும் போதே இவர் வந்து நம்மளை விசாரிக்க வந்தாரு, இவரா அப்படி செஞ்சிருக்க போறாரு அப்படின்னு ஒரு மனிதர் மீது கெட்ட அபிப்பிராயமே ஏற்படாது, நல்ல அபிப்பிராயங்கள் தான் ஏற்படும். இப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு உள்ள ஒரு உறவு பலப்படுமா பலப்படாதா, ஒரு மனிதாபிமானம் ஓங்குமா ஓங்காதா? அதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை போய் விசாரிச்சு அவங்களுக்காக துவா செய்துட்டு வரணுங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. வரலாறுல கூட வருது, அனுதினமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில தெருவுல போகும் பொழுது அந்த முத நாள் கூட்டி வீட்டை பூரா கூட்டி பெருக்கி வச்சிருந்த குப்பைகளை மேல் மாடியில இருந்து ஒரு பாட்டி கொட்டுவாங்களாம். ரசுல்லாவுடைய மேல அப்படியே விழுகுமா, அவங்க அப்படியே ஆடைய தட்டி விட்டுட்டு ஊதி விட்டுட்டு அவங்க அவங்க பேசாம திட்டாம போயிருவாங்க. பொறுமையோட நடந்திருந்தாங்க. ஒரு நாள் அந்த குப்பை விழல, குப்பைய கொட்டல. அப்ப பக்கத்துல கேக்குறாங்க, என்ன இவங்க ஒரு பாட்டி இருந்தாங்களே, ஒரு வயசுக்கால அம்மா இருந்தாங்களே, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அவங்களா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நோயா இருக்காங்க, அப்படி வீட்லயே இருக்காங்க அப்படின்னு. அப்படியா, அதனாலதான் இன்னைக்கு குப்பை கொட்டலையோ, அவங்க நோயா இருக்காங்களா? ஆஹா, அவங்கள போய் பாக்கணுமே, அவங்கள விசாரிக்கணுமே, என்ன நோயோ தெரியலன்னு ரசூலானுடைய மனசு இழகிருச்சு. அவங்க செஞ்ச குற்றத்தை எல்லாம் மறந்து, அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் அவங்க மறந்துட்டு மன்னிச்சுட்டு அந்த பாட்டியினுடைய வீட்டுக்கு போய் என்னமா உங்களுக்கு என்ன செய்யுது, ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அந்த மூதாட்டியினுடைய அந்த பாட்டியம்மாவுடைய மனசு இழகி, ஆஹா, இப்படிப்பட்ட நல்ல பிள்ளை மேலையா தினம் குப்பையை அள்ளி கொட்டணும், இப்படி கொண்ட நல்ல மனிதரையா தினம் நிந்திச்சுக்கிட்டு இருந்தோம், இவர் இவ்வளவு பெரிய தங்கமான மனுஷராஜா அப்படின்னு புகழ்ந்து பாராட்டி மன்னிப்பு கேட்டதாக சரித்திரம் இருக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கைகளை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்படியா கொண்ட ஒரு விளைவுகளையும் ஒரு மனசுகளை மாற்றி மகிழ்ச்சியான ஒரு பாதையில வரக்கூடிய சூழ்நிலைகளையும் ஆக்கி விடுது பாருங்க இந்த நோயை விசாரிக்க.
அதாவது உஸ்தாத், இந்த மாதிரியான வரலாறுகள் வந்து நம்மளுக்கு நல்ல சிந்தனையை தரக்கூடியதா இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து மனித சமுதாயத்துல உறவினர்களுக்கு மத்தியில எத்தனையோ பகைமைகள் பல காலமாக நீடிச்சு வந்தாலும் கூட அவர்கள் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு சகோதரர் வீட்டுல ஒரு நோய் வாய்ப்பட்டு இருந்த மனிதர்களை போய் மற்ற உறவினர்களை போய் பார்க்கவே மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னா அவரு நம்ம சண்டைக்காரங்களா இருக்கிறோம்.
அந்த நேரத்திலயும் கூட அந்த பழைய கசப்புகள், பழைய சண்டை நிகழ்வுகள் இதெல்லாம் நினைச்சு
பார்த்துட்டு இவங்களை போய் நம்ம சந்திக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் வந்து அவர்கள்ட்ட பண வசதி இருக்கு, அந்த அந்த வசதியை வச்சு அவர்கள் நிவாரணம் பண்ணிக்கிடுவாங்க, நம்ம போய் சந்திக்கணும்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பழைய கசப்பான உணர்வுகளை வந்து அந்த நேரத்துல பேசிக்கிடுவாங்க. அல்லாஹ் காப்பாத்த வேண்டும், அவரு திடீர் என்று அந்த நோயில மரணித்து விட்டால் போய் பார்க்க போவாங்க. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல போய் பாக்குறத விட
உடலை போய்
அதாவது உயிரோடு இருந்து அவர் வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கும் பொழுது போய் பாத்திருந்தா அவருக்கு மனசு ஆறுதலா இருந்திருக்கும்.
இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் உருவாகணும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நோய் விசாரிக்கிறத சுன்னத்தாக்கி விட்டுருக்காங்க. இந்த அமைப்புல நீங்களும் நோயாளிகளை போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஷிபாவுக்காக துவா செஞ்சுட்டு வாங்கம்மா. இந்த சுன்னத்தை நீங்க கடைபிடிச்சு நடங்க. மத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் மறு தடவை நம்ம சந்திக்கும் போது பேசுவோம். நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இடம்பெற்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய குடும்பம், தயாரிப்பு உஸ்தாஸ் ஹஜா மைடின். வானொலி ஆறு இஸ்லாமிய குடும்பம்.
வாலைக்கும்.
வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ்.
என்ன தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? தங்கச்சி நல்லபடியா இருக்கீங்களா? குழந்தைங்கள்லாம் நல்ல முறையில ஸ்கூலுக்கு போய் வந்துகிட்டு இருக்காங்களா?
நல்லா இருக்கிறோம் சார். எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நல்லபடியா போயிட்டு வர்றாங்க.
சரி,
நம்ம ரொம்ப கண்காணிக்க வேண்டி இருக்குதான். இந்த காலத்து பிள்ளைகள் இல்லையா, சுற்றிலும் எத்தனையோ முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், அவங்க பிள்ளைங்க மனசை கவரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு.
இந்த வளர்ச்சிகள்ல
ஆமா
எதுவும் இடையூறான ஒரு விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட நுழைஞ்சிடாம பாத்துக்கோங்க. ஏன்னுட்டா வளர்ற பயிரை வந்து பூச்சிகளை அரிச்சிடுறது மாதிரி சில விஷயங்களை அரிச்சிரும்.
சரி,
மேலும் வந்து ஒரு நல்ல செயல்களை வந்து பாராட்டணும். அந்த செடிகளுக்கு உரம் போடுறது மாதிரி ஒரு நல்ல செயல்களை பாராட்டணும். இப்ப கூட நம்ம நண்பர் வீட்டுல இருந்தா வர்றேன்.
சரி,
அதாவது அங்க ஒரு ஒரு சின்ன சம்பவம் அவங்க பெண் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பின இடத்துல, அதாவது அவங்கள்ட்ட ரெண்டு பேனா இருந்திருக்கு, அதுல ஒரு பேனாவ தோழிக்கு பேனா இல்லங்கிற ஒரு காரணத்தினால குடுத்துட்டு வந்துட்டாங்க.
உதவும் மனப்பான்மை.
ஆமா, அது தாயார்கிட்ட வந்து சொன்ன உடனே தாயார் வந்து அத கண்டிஷன் பண்ணி, என்ன அப்படி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, இப்படி செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி அடிச்சிருக்காங்க.
அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லையா?
ஆமா, இப்படி சில பெண்கள்
தான்,
அவங்கள மாதிரி சில பெண்களும் உங்களை மாதிரி சில பெண்களும் இருக்காங்கல்ல சமுதாயத்துல.
அதுலயும் இந்த பிள்ளைங்க இருக்காங்களே, கள்ளங்கப்படம் தெரியாத பருவம் அது.
ஆமா,
அப்ப அவங்க வந்து நல்ல இந்த மாதிரி நற்பண்புகளை நம்ம சின்ன வயசுல தடுத்துட்டோம்னு சொன்னா காலப்போக்குல மனிதர்கள் இடத்துல
கருமிகள் ஆயிருவாங்க.
ஆமா,
அதத்தான் நண்பர் போன் போட்டு சொன்னாரு, வாங்க நீங்க வந்து சொல்லுங்க.
ஆமா,
கொஞ்சம் அவங்கள்ட்ட என்னுடைய மனைவிகள் மனைவிட்டையும் சொல்லுங்க.
சரி,
நம்மளுக்கு அல்லாவதுனால பொருளாதாரத்துல கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, ஏன் கொடுத்த என்ன எதுன்னு நம்மளுக்கே ஒண்ணு இல்லாம இருக்கிற நேரத்துல இப்படி செஞ்சுட்டு வந்து கண்டிஷன் பண்ணலாம். ஆனா அல்லாவுனுடைய பறக்கத்தினால நல்ல முறையில இருக்கும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பும் இருக்கு. இதை அவங்க கண்டிஷன் பண்றாங்களே, பிள்ளையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமே, இதனால அந்த பிள்ளைக்கு வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மன பண்பு கெட்டு போயிருமே அப்படிங்கிற ஒரு சஞ்சலத்துலதான் இப்ப நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு போன் பண்ணாரு. நானும் போய் அவங்கள்ட்ட எடுத்து சொன்னேன், சரி அப்படியா அப்படின்னு. அவங்களும் சரி, இனிமே நல்ல விஷயங்களை வந்து நம்ம பாராட்டுவோம், என்னுடைய குழந்தைகள் இந்த வகையில கண்டிச்சது வந்து கொஞ்சம் சஞ்சலம் தான், நான் அவசரத்துல செயல்பட்டுதேன் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னு
வைங்களேன்.
இப்படி பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அதை நம்ம பாராட்டணும். உதவி உபகாரங்கள் செய்யறது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சிறு வயசுல இருந்தே தொடர்ந்துட்டு இருக்காங்கல்ல. சிறு பிள்ளையா இருக்கும்போதே நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க கடை வீதிக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்டுலயா போய் முகமது கடைக்கு செல்லுகிறார், உங்களுக்கு எதுவும் ஜாமான் தேவைப்படுதா சொல்லுங்க, முகமது வாங்கிட்டு வருவார் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுலயா போய் கேட்பாங்களாம். ஏன்னா பெண்கள் வெளியேற முடியாத பெண்கள் சில வீட்டுகள்ல இருப்பாங்க, சில வயோதிகர்கள் கடை தெருவுக்கு போய் ஜாமான்கள் வாங்கக்கூடிய ஒரு முறையில இல்லாதவங்களும் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு உதவி மனப்பான்மையோட செயல்படுறதுல அல்லாஹு தாலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி படுவாங்கம்மா. என்ன தம்பி சொல்றீங்க, இதனுடைய ஒரு பெருமையும் இதனுடைய அருமையும் வந்து சில குழந்தைகளுடைய அடிப்படையில எப்படி நினைக்கிறீங்க நீங்க?
தாங்கள் சொல்லுவது போன்று உஸ்தா, குழந்தைகளுடைய இந்த பருவ இந்த உள்ளத்தில் இந்த பருவ வயதிலேயே இந்த படிக்கின்ற இந்த வயதிலேயே அவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல மனப்பான்மையை பார்த்து பாராட்ட வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள்.
சரி,
சந்தோஷம் யாரு பெற வேண்டும்? பெற்றோர்கள்.
பெற்றோர்
அந்த குழந்தைய வந்து சொல்லியிருக்கு, நான் வந்து என்னுடைய பேனாவை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், அது நல்ல எண்ணத்துலதான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு, அதா தந்தா வாங்கிக்கிட வேண்டியது இல்லைன்னாக்கா நம்ம வேற பேனா வாங்கிக்கிடலாம், அந்த மாதிரி அந்த நல்ல எண்ணத்துல அந்த குழந்தை கொடுத்துட்டு வந்திருக்கு. இத வந்து தாயாரிடத்துல சொல்லும் பொழுது தாயாரும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து சொன்ன அந்த விஷயத்தை
அதேதான் அதேதான்
ஏன் கொடுத்தா என்று அவர்கள் மிரட்டி கேட்கும் பொழுது அதற்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது.
சரி,
அதை அவருடைய தகப்பனார் வந்து சரி பரவாயில்ல கொடுத்துட்டு வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அது எப்படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க, தகப்பனாருக்கும் கூட ஒரு அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்களேன், இப்ப தாங்கள் சொன்னது போன்று சில பெண்கள் அப்படி சில பெண்கள் இப்படி, அதாவது கொடுத்து உதவினால்தான் நம்மவர்களுக்கு அந்த உதவி உதவி செய்யற மனப்பான்மை வருங்கிற அடிப்படையில சில பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகளை பாராட்டுவது சந்தோஷப்படுத்துவது.
தம்பி, நல்ல காரியங்கள் செய்தா நீ நமக்கு நல்லது நடக்குங்கிறத நம்ம நம்பிக்கை,
அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது இப்ப குழந்தை அதை செய்து அப்படி செஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது செஞ்சு ஒரு உதாரணத்தை முன்னுதாரணமா இருப்போமே. அதாவது பெற்றோர்கள் செய்யாத ஒரு நல்ல விஷயத்த ஒரு குழந்தை செய்யுது அப்படின்னா, அதுவும் இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல நவீனமான அந்த உலகத்துல அது எத்தனை விஷயங்களை படிச்சிருக்கும், எத்தனை நண்பர்கள் மூலமாக அந்த நல்ல விஷயங்களை கேட்டிருக்கும். நம்ம சில பெண்கள் வந்து வீட்லயே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அப்ப வாத்தியார்களோ அல்லது உஸ்தாமார்களோ சொல்லி இருப்பாங்க, நீங்க பிறருக்கு உதவி செய்யுங்க, அதன் மூலமா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும், நீங்கள் உதவி செய்தால்தான் உங்களையும் நாலு பேர் என்ன செய்வார்கள், பாராட்டுவார்கள், உங்களுக்கும் உதவி செய்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், இன் தன் சுருக்கும் உள்ளாக என் சுருக்கும், அல்லாவுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் என்று சொல்கின்றார்கள். அல்லாவுக்கு நீங்க உதவி செய்வது அவனை வணங்குவது, அவனை நினைத்து பார்ப்பது, அவனுடைய அவனுக்கு திக்ர் செய்வது, இது போன்ற உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களை நினைத்து பார்க்கிறான். அப்ப ஸ்கூலுக்கோ அல்லது மதரசாக்களுக்கோ அல்லது மற்ற பொதுவான இடங்களுக்கோ நிகழ்ச்சிகளுக்கோ போகும் பொழுது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு உதவியை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம பாராட்ட வேண்டும் உஸ்தாத். தாங்கள் சொல்வது போன்று ஒரு குழந்தையை பாராட்டுவதில் அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மகிழ்ச்சியின் அடிப்படையில் அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்திற்கு உண்டான எத்தனை தேவைகளை அது செய்து காமிக்கிறது.
ஆமா ஆமா,
என்ன
ஆமா, இதுல இப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பிள்ளை நல்ல காரியம் செய்துட்டு வந்த பிள்ளைய நாம வந்து ஊக்கம் ஊட்டாம பாராட்டாம அதை வந்து தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த பிள்ளை மனசுல நம்ம தீய எண்ணத்தை விதைக்கிறோம். உதவாதேன்னு சொல்றோம், செஞ்சது தவறுன்னு சொல்றோம். அப்ப நல்ல காரியத்தை செய்யும் போது தடுக்கிறாங்களே, அப்ப நம்ம இதுக்கு மாறாதான் செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம ஊட்டுற மாதிரி ஆயிடுது.
வந்துருது வந்து அந்த அடிப்படையில வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், பால்படுத்திடுறோம்.
ஆமா,
அப்ப அந்த வளருகின்ற அந்த நல்ல எண்ணத்தை சிறிய வயதுலயே கிள்ளி எரிஞ்சுற மாதிரி இல்ல. அப்ப அதுக்கு பெற்றோர்களும் துணையா இருக்க கூடாது. இப்பமா தம்பி சொன்னாங்களே, அதாவது அந்த தாய் வந்து பள்ளிக்கூடம் சென்று படிக்காதவங்களா, ஒரு நல்ல கல்வி திறமை இல்லாதவங்களா இருந்திருப்பாங்க.
அதனாலதான்
பொது அறிவு இல்லாம இருந்த காரணத்தினாலதான் அந்த தர்ம கொடைய வந்து அதனுடைய உணர்வு இல்லாம செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா பாமர மக்கள்கிட்ட வந்து இந்த பண்பாடு பழக்க வழக்கங்களை எல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அவங்களுக்கு புரிய வச்சுட்டாக்கா அதுவும் நல்ல முறையில வந்துருவாங்க. பிள்ளைகள் வந்து கல்வி அடிப்படையிலேயே அவங்க நல்ல பண்புகளையும் பண்பாடுகளையும் அவங்க பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா நம்ம பள்ளிக்கூடத்துல ஆரம்பத்திலே சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு, இப்படி தர்மம் செய்ய ஆசைப்படுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அறம் செய்ய விரும்புனா தர்மம் செய்யறதுக்கு ஆசைப்படு, உண்ட இருக்கக்கூடிய அதிகமான ஒரு பொருட்களை கொண்டு தர்மம் செய்ய அப்படின்னு. அப்ப இந்த குழந்தைகள் வந்து இளம் பருவத்திலேயே தர்மம் செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆசை ஒரு ஆர்வம் வருது. சரி பரவாயில்ல அப்படி. ஏன்னா இட்டார் பெரியோர் அப்படிங்கும் போது, இடாதார் இழி குளத்தோர் சொல்லும் போது, இட்டவர்கள் பெரியவராகணும், நம்மளும் பெரிய மனுஷியா, நம்மளும் ஒரு பெரிய பாராட்டத்திற்குரிய ஒரு மாணவியா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் விரும்புறாங்கல்ல. இந்த தர்மமும் நன்மையும் நம்ம நினைச்சு பார்க்கும் போது ஒரு விதைய போடுறது மாதிரி, எப்படி ஒரு விதைய வந்து ஒரு நெல்லையோ அல்லது ஒரு மாமரம் நம்ம வீட்டுல வளரணும் அப்படின்னா, ஒரு மாங்கொட்டைய வந்து மண்ணுக்குள்ள புதைக்கணும், அதை யோசிக்க கூடாது. சரி, ஒரு அழகான மாங்கொட்டையா இருக்கு, இத மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாக்க இது வீணா போயிருமே, இதை நம்ம அப்படி சமைச்சு சாப்பிட்டுலாமே அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி மாமரம் உருவாகும்?
கனி தராது,
கனி தராது, பலன் தராது. இந்த மாங்கொட்டைய தியாகம் செஞ்சு அதை மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்ச நாள் பொறுமையோட இருந்தா அது ஒரு மரமாகி அது காய்ச்சி கனியாகி வருஷத்துக்கு வருஷம் லட்சோப லட்சம் மாங்கனிகளை நம்மளுக்கு தருது. இந்த ஒரு கொட்டைய நம்ம இழக்காட்டா இவ்வளவு பெரிய லட்சோப லட்சம் கனிகளை சாப்பிட முடியுமா? அதை பறிச்சு அனுபவிக்க முடியுமா? முடியாது. இதே போலதான் தர்மம், ஒரு உதவி, ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த தர்மத்தினுடைய ஒரு தன்மைகளையும் உணர்வுகளையும் செய்யணும். சரிமா, இப்படிதான் நம்மளுக்கு உபயோகத்துக்கு போக மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்த மாணவர்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கொடுங்க, பரவாயில்ல, அதனால ஒரு நன்மைதான். உங்களுக்கு எதுவும் பொருள் இல்லாத நேரத்துல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹு தஆலா வேற யாரையாவது ஏற்படுத்திடுவான். நீங்க பெரிய மனுஷி ஆகும் பொழுது உங்களுடைய ஒரு தர்ம மனப்பான்மையே வரும். இப்படி செய்யும் பொழுது இல்லாதவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு துஆ செய்வாங்க, இறைவன்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தம்பி?
உண்மைதான். அதாவது இப்ப படிக்கிற விஷயத்திலயும் கூட குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் தெரியல.
சரி,
அப்ப அத வந்து கேக்குது வைங்களா, ஒரு சகோதரி இடத்துல அல்லது பக்கத்து வீட்டுல இடத்துல இந்த மாதிரி கேக்குது, இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் தெரியலமா, அது நீங்க கொஞ்சம் படிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன செய்யணும்? படிச்சு கொடுக்கணும்.
ஆமா ஆமா.
என்ன, நான் ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல வந்து நீ படிச்சு கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுல சோறு உடைஞ்சா
அவங்களுடைய வேலையை நினைக்க கூடாது.
அவங்களுடைய வேலைகளை எப்பவும் செஞ்சுக்கலாம் பாருங்களேன். அந்த பிள்ளைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்த படிச்சு வந்து கேக்குறது தெரியலன்னு தான் வந்து கேக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம அந்த படிப்பை தெரியாத அந்த படிப்பு தெரிஞ்சு தெரியப்படுத்திடணும். தெரியப்படுத்தினால் நம்மளுக்கும் அதுல வந்து சில விஷயங்கள் கிடைக்கும். அந்த குழந்தைக்கும் அந்த தெரியாத அந்த விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்ப அதுக்கு நம்ம ஆர்வம் மூட்டணும். அதுவும் ஒரு சதக்கா மாதிரி தானே. அதாவது நேரத்தையும் பொருளையும் இடங்களையும் காலங்களையும் சதக்கா செய்வதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த உஸ்தாத் சொன்னது போன்று தர்மத்தின் அடிப்படையிலே வந்து எத்தனை காரியங்களை வந்து அல்லாஹ் நம்மவர்களுக்கு நாடி இருக்கிறான். என்ன, நம்மளுக்கு நம்ம எப்படி எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் உதவி செய்வான்ல. நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது பிறர் நம்மளுக்கு உதவி செய்வாங்கல்ல,
ஏதோ ஒரு வழியில வந்து
கண்டிப்பா சேரும். அதாவது நாங்க நீங்க சொன்னது போன்று ஒரு எந்த விதையை போடுறோமோ அந்த விதை வந்து பலன் கொடுக்கும். நீங்க ஒரு விதையை போட்டுட்டு இருந்துன்னு சொன்னா அத வந்து இன்னொரு விதையை அறுக்க முடியாது. இப்ப வந்து நீங்க வந்து படிப்பு ரீதியில வந்து ஒரு பிறருக்கு உதவி செய்யறது, பிறருக்கு படிச்சு கொடுக்கறது, பிறருக்கு பேனா போன்ற பொருள்களை கொடுத்து உதவி செய்யறது சொன்னா அதே உதவிகளும் உங்களுக்கும் கிடைக்கும். என்ன, தீங்களை எத்தனையோ நம்ம வந்து எத்தனை விஷயங்களும் மறந்துட்டும் இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம், மண்டையில ஏறாது, மறந்துகிட்டே வருவோம். என்ன, ஒரு பேஜ் படிச்சிருப்போம், அடுத்த பேஜ் மறந்துகிட்டே இருக்கும். அப்ப இது வந்து ஞாபக சக்தி ரொம்ப குறைவு. அப்ப தன்னிடத்துல எத்தனையோ தீமையான, இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அதிகமான தீமையான சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து மனிதன் செய்ய செய்ய அவன்கிட்ட இருக்கிற ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்,
ஞானம் குறைஞ்சிரும்,
கண்டிப்பா ஞானம் குறைஞ்சிரும்.
சரி,
அப்ப அந்த தீமையான விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப உனக்கு ஞாபக சக்தி வர வேண்டும் என்று சொன்னால் நீ அதிகமா நன்மை செய்ய, சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன தவறுகளை செய்வதை விட்டும் நீ தவிர்ந்து கொள், உனக்கு ஞாபக சக்தி அதிகமாக வரும். படிப்புக்கு மிக முக்கியமான ஞாபக சக்தி அல்லவா மறதியை விட, ஞாபக சக்தி அதிகம். அப்ப ஞாபக சக்தி வருவதற்கு அதை வளருவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அதை தேடி மாணவர்களும் மாணவிகளும் கடைபிடிக்க வேண்டும்.
சரி சரி, இதன் அடிப்படையில தான் நமக்கு தெரிஞ்ச கல்வியை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க சொல்றது
உண்மைதான்.
நமக்கே வச்சுக்கிட்டு அதுல கூட சிலர் கஞ்சத்தனம் காட்டுறதுதான் இப்ப வியப்புக்குரிய விஷயம்.
அதாவது அதை போய் நம்ம பாராட்ட முடியாதுல்ல.
முந்தைய காலத்துல நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல
சரி
முழுமையா ஒரு ஒரு வகுப்புல வந்து இப்ப 20 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, முழுமையா 20 பிள்ளைங்களும் புக்குகள் வாங்கி நோட் புக்குகள் வாங்கி முழுமையான முறையில இருக்க மாட்டாங்க. சிலவங்க 2 புக்கு வாங்கிருப்பாங்க, இன்னொருத்தவங்க 4 புக்கு வாங்கிருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. நாங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புக்கே கொடுத்து உதவி செய்வோம், நீ அந்த புக்கை படிச்சுட்டா எனக்கு கூட, நான் மனப்பாட்டம் ஆகிட்டு தரேன், நான் எழுதிட்டு தரேன், அந்த கேள்வி பதில நான் என் நோட் புக்ல எழுதிட்டு தரேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வரும்போது நான் கொண்டு வந்து கொடுத்துறேன், இப்படின்னு மத்தவங்க கேட்பாங்க, நாம கொடுப்போம். மத்தவங்கள்ட்ட நம்ம கேட்போம், அவங்க கொடுப்பாங்க, இப்படி பரிமாறிக்கிறது வழக்கம் தான். அதே போல பேனா இந்த காலத்துல எல்லாம் பேனா ஒரு நாகரிகமான முறையில தான் இருக்கு. முன்னெல்லாம் இங்க ஊத்தி நிப்பு சரியா எழுதாது, திடீர்னு ஒடிஞ்சிரும், என் பேனா ஒடிஞ்சு போச்சு, நீங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பிஞ்சா வாங்கிக்கிறது, கடன் வாங்கிக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு பண்டம் மாற்று முறைகள்லயும் ஒரு அனுபவமான ஒரு தர்ம அடிப்படையிலயும் குழந்தைகள் வளர்ந்துச்சு. அதுக்கு எங்க பெற்றோர்கள்லாம் அம்மா அத்தவெல்லாம் உற்சாகம் ஊட்டுவாங்க, அப்படியா நல்ல முறை பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் நல்ல நேசமாயிருங்க, இதே போல கொடுத்து உதவிக்கங்க, பெரிய ஆளானாலும் இதே போல இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னும் பள்ளிக்கூட நண்பர்கள்ல பேனா பென்சில் நோட்டு புக்கு கொடுத்து வாங்கி உதவி செஞ்ச நண்பர்கள் கூட இன்றைக்கு கம்ப்யூட்டர் சாதனங்கள் கொடுத்து உதவி செய்யற அளவுக்கு அவங்களுடைய நட்பும் அவங்களுடைய பாசமும் அவங்களுடைய தர்ம எண்ணங்களும் நிலைச்சிருக்குமா, இப்படி நிலைபட இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நம்ம உற்சாகமூட்டம்.
ஆமா ஆமா, அதுலயும் சார் இப்ப நீங்க சொன்ன கதைகள் எல்லாம் வச்சு பாக்க போகும்போது இந்த நவீன காலத்துல இந்த அண்மைய காலத்துல இந்த பண்புகள் எல்லாம் குறைஞ்சிட்டு போகுது இல்லையா, இதுக்கு இப்படிப்பட்ட பெற்றோர்களும் பெரியவர்களும் காரணமா இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இன்னொன்னு கற்பனை செய்து பார்த்தோம்னா மனிதர்கள் மத்தியில இப்படி கஞ்சத்தனமோ இப்படி உதவி செய்யாத நிலையும் ஏற்பட்டா எல்லாரும் இப்படி தனக்குத்தானே தனக்குத்தான் தேவைன்னு சொல்லி போனாக்க என்ன ஆகும், இந்த உலகம்
என்ன ஆகும் அப்படின்னா எந்த பொருளுமே உருப்படி இல்லாம அழியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமா. உதாரணமா கிணத்துல உள்ள தண்ணிய நம்ம புழங்கினது போக மீதான் அடுத்த வீட்டுக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிற முறையில அல்ல விட்டுட்டோம்னா அந்த கிணறு சுத்தமாவே இருக்கும். நம்ம ஒரு 10 குடம் எடுத்துட்டு சும்மா அப்படி கிடக்கட்டும் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அது தூந்து போயிருமா. இதே போலதான் தர்மத்தினுடைய அடிப்படையில நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி மத்தவங்களையும் செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். பிள்ளைகள் நல்லது செய்யும் பொழுது தர்மங்கள் செய்யும் போது அதை பாராட்டணும். இப்படிப்பட்ட முறைகள் அவங்களுடைய குழந்தைகளை வளர்த்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் மறு விஷயங்களை மறு தடவை நம்ம சந்திக்கும் போது பேசலாம். நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இடம்பெற்றது இஸ்லாமிய குடும்பம், தயாரிப்பு உஸ்தாத் அஜா மைதீன்.
கூட தான்
அப்படியா?
ஆனா என்ன உஸ்தாத், உங்க முகத்துல ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது.
அல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? அதாவது ஏதோ வீட்டுல பிரச்சனை மாதிரி தெரியுது, இல்லாட்டி யாராச்சும் வீட்டுல இருந்து பிரச்சனை கொண்டு வந்து சொல்லிருப்பாங்க.
அழகு முகத்துல தெரியுங்கிறது மாதிரி அந்த அகத்துல உண்டான ஒரு வாட்டத்தை முகத்துல பார்த்து
கண்டுபிடிச்சிட்டீங்க.
மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா,
கண்டுபிடிக்க
காட்ட முடியும்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளத்தை திறந்து காட்ட முடியும், அதனுடைய திறவுகள் என்ன முகம்தான். இப்ப வாட்டமா தான் வந்திருக்கேன். என்னன்னா நம்மளுடைய சஹாபி ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா, அவங்க வீட்டுல அவங்களுடைய இல்லத்துல கொஞ்சம் குழப்பம். அந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாம இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கணவனும் மனைவி மாத்தி மனைவியும் போன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுடைய பிரச்சனைகள் என்னதான் ஆகும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறலாமே, அவங்கள கொஞ்சம் ஒற்றுமைப்படுத்தி வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல அவங்க ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததோட அந்த சமயம் பார்த்து நானும் வந்து பேசிட்டு இருந்துட்டு அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுனுடைய பேரர்களை கொண்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் ஒற்றுமையானதுக்கு பின்னால அந்த வீட்டை விட்டு சந்தோஷமான முறையில வந்தேன். இருந்தாலும் அவங்க குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சேங்கிற ஒரு மன நெருடல் நாட்கள் என்னைய வாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த யோசனையோட தான் இப்ப நான் வந்தேமா.
சரி உஸ்தாத், இப்ப அக்கா சொன்னபடி தாங்களும் நல்ல கருத்தை சொன்னீங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இப்படி நம்ம வந்து குடும்பத்துல வந்து எத்தனை குடும்பங்கள் பிரச்சனையானதான் ஓடிக்கிட்டு இருக்கு
பாருங்களேன்.
வாழ்க்கைன்னு சொன்னா மேடு பள்ளம் இல்லாமல் இருக்க முடியாது. என்ன கடலுன்னு சொன்னா அலை இல்லாம கடல் இல்ல
இருக்க முடியாது.
என்ன அலை இருந்தாதான் அது கடலுக்கு அழகு. அதே மாதிரி வாழ்க்கையில வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகளும் இருக்கணும், அதே நேரத்துல சந்தோஷமும் இருக்கணும். ஆமா, சந்தோஷமா இருக்கணும் பாருங்களேன். அப்ப சில குடும்பங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி நடந்த பிரச்சனைகளை வந்து பழச திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்து நீ வந்து அப்படிப்பட்டவதான பொண்டாட்டிய பார்த்து புருஷன் சொல்றது, அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பார்த்து பொண்டாட்டி சொல்றது,
ஒருத்தர் குறைகளை மட்டும் பகிர்ந்துக்கிறது.
ஆக அந்த குறைகள் வந்து எப்பவோ நடந்த குறைகளை வந்து திரும்பி திரும்பி அதை நினைச்சு பார்த்து அது பேசுறது இருக்க உஸ்தா, அது நல்லது இல்ல உஸ்தா. ஏன்னா திருப்பி திருப்பி அதை நம்ம பேசி எப்போ நம்ம நடந்துச்சு ஒரு விஷயம் நடந்துச்சு அதை பேசுனா ஒரு தீர்வு கண்டோம், பிறகு வந்து என்ன புதுசா குறைகள் நடக்குதா அதை நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா ஒரு முடிவு கொண்டுகிட்டு வந்துறேன். ஏற்கனவே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த விஷயங்களை எல்லாம் மனசுல போட்டு
கிளறி கிளறி
உண்மையிலேயே நிறைய குடும்பங்கள்ல வர பிரச்சனைகளை வந்து அக்கா இப்படித்தான் இந்த மாதிரி பழச போட்டு கிண்டி கிண்டி பேசி பேசி அதனால பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க.
ஆமா சார், இப்ப தம்பி சொன்ன மாதிரி இப்ப தாயும் தகப்பனும் பிரச்சனைக்குள்ளாகும் போது பிள்ளைகளிடத்துல அது பல பாதிப்புகளை ஏற்படுது. பிள்ளைகளும் அதை பார்த்து பார்த்து அவங்களும் அதை போலயே பழகிக்கிறாங்க. இது என்ன ஆகுது, காலப்போக்குல பிள்ளைகளிடத்துலயும் ஒற்றுமை இல்லாம போயிருது. அண்ணன் தம்பிக்குள்ள பகை, அக்கா தங்கச்சிக்குள்ள பகை, இப்படி கடைசியில பிரிஞ்சு 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 போயிடுறாங்க. நீ யாரோ நான் யாரோ போல எல்லாம் வாழ்றாங்க. இது கடைசியில என்ன ஆகுது, ஒரு குடும்பம்ங்கிற ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, வாழையடி வாழை நிலைமை இல்லாம போயிருது.
அதாவதுமா குறைகள் இல்லாத முழுமையா 100க்கு 100 குறைகள் இல்லாத கணவரையும் உலகத்துல பார்க்க முடியாது. அதே போல 100க்கு 100 குறைகள் இல்லாத மனைவியையும் உலகத்துல பார்க்க முடியாது. மனிதரா பிறக்கப்பட்டவங்க தானே நம்மெல்லாம், குறையோட பிறக்கப்பட்டவங்க தானே. அப்பப்ப நிகழக்கூடிய குறைகளை அப்பப்ப பேசி களைஞ்சுக்கிறணும். அதுல மனசை வச்சுக்கிட்டு இருந்தா மனசுல பாரம் தான் தாக்குமே தவிர அது சலாமத் ஆகாது. அதை பத்தி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நீங்க நிகா மஜ்லிஸிலோட கேள்விப்பட்டிருக்கலாம், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன. அதாவது கணவன் மனைவியினுடைய உறவையும் அவங்களுடைய நெருக்கத்தையும் பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், கணவராகிய உங்களுக்கு மனைவியாகிய அவர்கள் ஆடை போன்றவர்கள், மனைவியாகிய உங்களுக்கு கணவர்கள் ஆடை போன்றவர்கள். அப்படின்னா அவங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை போன்றவர்கள். கணவனுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை மனைவி, மனைவியினுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை கணவன். இப்படி ஆடைக்கு உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்னா அந்த குறைகளை மறைக்கத்தான் நம்ம செய்யணுமே தவிர அதை கணவருக்கு மத்தியிலேயோ மனைவிக்கு மத்தியிலே நேரடியாக சுட்டி காட்டி அதனுடைய தெளிவுகளை தெரிஞ்சுக்கிறனமே தவிர இதை தோழிகள்கிட்டயோ நண்பர்கள்ட்டையோ அடுத்த வீட்டுலையோ அடுத்த குடும்பங்கள்லையோ இப்படி சொல்லி 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 மனைவியினுடைய குறைகளை தூக்கிக்கிட்டு அலைஞ்சு மனைவியை குற்றவாளியாக்கி குண்ண வச்சிடக்கூடாது.
உண்மைதான்.
அதே போல கணவனுடைய குறைகளையே இவங்க தோழிகள்ட்ட சொல்லி அவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாருன்னு ஒரு கருணையை எதிர்பார்த்து அவங்க கணவனையும் தாழ்வுபடுத்திடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது.
உண்மைதான். அவமானப்படுத்துறது வந்து யாருக்கு கேவலம், ஒரு கணவனை பற்றி மனைவி வந்து தன்னுடைய தோழிகள்ட்ட சொல்றதுனால யாருக்கு கேவலம், மனைவிக்கு தான் கேவலம். அதே மாதிரி ஒரு மனைவியை பற்றி தன்னுடைய தோழர்கள்ட்ட போய் நண்பர்கள்ட்ட போய் சொல்லக்கூடிய கணவருக்கு சொன்னாலும் கூட அது யாருக்கு அவ்வளவு, ஒரு கணவனுக்கு தான் கேவலம். மொத்தத்துல வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தினுடைய 4 சவத்துக்குள் நடக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை வெளியில போயிட்டாக்கா அது அந்த குடும்பத்துக்கு தான் கேவலம் உஸ்தா.
ஆமா, படிதாண்டி போற செய்தி இருக்க அது வாழ்க்கையே அது பாழ்படுத்திடும். நீங்க சொன்ன மாதிரி 4 சவத்துக்குள்ளதான் நம்ம பேசிக்கிறோம்னா அது குற்றமா இல்லையா, நம்ம ஒரு செயலை ஒரு மனைவி ஒரு செயலை கணவனுடைய செயலை பார்க்கலாம், அதுல ஒரு சந்தேகம் ஏற்படலாம், மனித இயற்கைதான். அது சந்தேகம், அது உண்மையா அது தீமையா அப்படிங்கறத அவர்கிட்ட பேசி அதை தெரிஞ்சுக்கிறணும். வேறு விஷயமா இருக்கலாம், நம்மளுடைய கண் பார்வைக்கு அது குற்றமா தெரியலாம், அவர் ஒரு கருத்துல சொல்லியிருக்கலாம், அதை நம்ம காதல கேட்கும் போது வேற விதமான கருத்தா இருக்கலாம். நீங்க எதை எதுக்காக இப்படி சொன்னீங்க, என்ன அர்த்தத்துல இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம்.
ஆமா சார், அதாவது வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் சுமூகமா முடியலாம். ஆனா இத்தனைக்கும் தீர்வு காண்றதுக்கு ஒரு வழியும் இருக்குது சார். அதாவது கணவனும் மனைவியும்
பொறுமையும் பாசம் அன்பு இத வந்து நெருக்கமா அவங்க பகிர்ந்து கொண்டாங்கன்னா பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். அப்ப அந்த பாசமும் அன்பும் என்னாகும், அடுத்து பிள்ளைகளுக்கும் போகும். அப்ப பிள்ளைகளால ஏற்படுற பல பிரச்சனைகளையும் தவிர்த்துடலாம். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்?
பாசத்தை மிஞ்சின ஒரு உணர்வு, பாசத்தை மிஞ்சின ஒரு நினைவு, பாசத்தை மிஞ்சின ஒரு வெற்றி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுமா. பாசத்தை மிஞ்சி எந்த ஒரு பலனும் எந்த ஒரு உயர்வும் கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு பெண்ணினுடைய மனதினுடைய ஆழத்துல உள்ளத அப்படி எடுத்து சொல்லிட்டீங்க. பெண்ணுடைய மனதில் உள்ள ஆழத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணு எப்படிப்பட்டவங்கள்டா, ஒரு தாயினுடைய கருணையையும் ஒரு சகோதரியுடைய பாசத்தையும் ஒரு தோழியினுடைய நெருக்கத்தையும் ஒரு பிள்ளையினுடைய அன்பையும் இப்படி விதவிதமான ஒரு உணர்வுகளை பெற்றவங்க ஒரு பெண்ணிடமா அல்லாஹு தஆலா படைச்சிருக்கான். ஆகையினால இந்த பாசம் அன்பு கருணை நெருக்கம் இவைகளை வச்சு குடும்பத்தில் உண்டான குறைகளை களைஞ்சிக்கிறலாம், கணவனை தன்னை தனக்கு நெருக்கமா ஆக்கிக்கிறலாமே தவிர விரக்தி அடைஞ்சு அவரை விட்டு ஒதுங்கி இப்படி சொல்லிட்டாரு இப்படி பேசிட்டாருன்னு ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடாது, விலகி விலகி போகக்கூடாது. எப்படி கடலால அடிச்சு அடிச்சு அப்படி கரைக்கு வந்தாலும் கூட அது திரும்ப சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருது பாத்தீங்களா, அது அதுலதான் ஒரு அழகு இருக்கு. அதனால கரைக்கு வந்தாலும் அந்த அலை மீண்டும் கடலுக்கு நடுவுல போயிடணும், கடல் தண்ணியோட அது கலந்துடணும். அப்பதான் அது இருக்கிற இடத்துல இருந்தா தான் அது சுகமா இருக்கும், அது சொர்க்கமாவும் இருக்கும் அந்த வீடு.
உண்மைதான் உஸ்தாத், அந்த அடிப்படையில ஒரு நல்ல ஒரு கருத்தையும் நல்ல உதாரணத்தையும் சொன்னீங்க பாருங்களேன். ஏன்னா உதாரணத்தோட தான் நம்ம வந்து மக்களுக்கு மத்தியில விளக்க வேண்டி இருக்கு.
ஆமா,
உதாரணம் இல்லைன்னு சொன்னாக்க வெறும் கருத்தையும் ஒரு விளக்கத்தையும் சொன்னமாக்கா அது அவங்களுக்கு மக்களுக்கு புரியாது. இப்ப வந்து நீங்க நம்ம முதல்ல சொன்னபடி ஆடை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னார்ல, லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன், கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை என்று சொன்னானே. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அல்லவா, அது ஒரு தமிழ் பழமொழி பாருங்களேன். ஆண்டோர்கள் சான்றோர்கள் நம்ம அவர்களுக்கு கற்றுத்தந்த அருமையான ஒரு பழமொழி. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் வெளியே போக முடியாது. அப்ப ஆள் பாதி அந்த மனிதனை அழகுபடுத்துவது ஆடைதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆடைக்கு ஒப்பிட்டு இந்த குடும்பத்தை குடும்பத்தார்களை பற்றி வாழ்த்து இருக்கிறான் சொன்னால், ஆடை எவ்வளவு முக்கியமா ஒரு மனிதனுக்கு, அதே மாதிரிதான் குடும்பத்தில ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி முக்கியம், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் முக்கியம்.
அப்படி
இரண்டு சக்கரங்கள் எப்படி ஒரு வண்டி ஓடுவதற்கு இரண்டு சக்கரங்கள் தேவையோ, அது மாதிரிதான் குடும்பம் என்ற வண்டி ஓடுவதற்கு இந்த இரண்டு பேர்களும் தேவை என்பதை மிக முக்கியமான விஷயம் என்பதை நான் இந்த சொல்லிக்கிறேன் உஸ்தாத். அதானே?
அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க இரண்டு சக்கரங்கள் ஒன்றா ஓடணுண்டு. இப்ப ஒரு காடியில சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு, டயர்கள் பொருத்தப்பட்டிருக்கு, அதுல ஒண்ணு சின்னதாகவும் ஒண்ணு பெரிதாகவும் இருந்தா அது எப்படி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும்? இரண்டும் ஒரே அளவுல இருக்கணும். ஆகையினால கணவனுடைய மனசு சின்னதாகவும் அல்லது மனைவியினுடைய மனசு சின்னதாகவோ அவங்களுடைய நினைப்பு சின்னதாகவோ இருந்தா வாழ்க்கையினுடைய வண்டி சேர வேண்டிய வெற்றி பாதைக்கு போய் சேராது. ஆகையினால ஏதோ ஒரு குறைகள் பிறந்துட்டாலும் உட்கார்ந்து பேசணும். இங்க வாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, இதனுடைய கருத்தை பத்தி என்ன, எனக்கு தெரியணும், எனக்கு புரியல, எனக்கு கோபமா இருக்கு, நீங்க பேசுனது எனக்கு வெக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, நாலு பேருக்கு மத்தியில இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க என்ன சொல்லுங்க, கணவன்ட நெருங்கி பேசணும். ஒரு மனைவிக்கு தெரியாத ஒரு குணமா, ஒரு மனைவியிடம் இல்லாத ஒரு குணமா ஆண்கள்ட்ட இருந்துற போது ஒரு புன்னகைய போதுமே, ஒரு சிரிப்பு சிரிச்சாவது அந்த கணவனுடைய முகத்தை சந்தோஷப்படுத்தி நீங்க சொல்லுங்க ஏன் என்னை அப்படி பேசுனீங்க, புரிஞ்சுக்கிறாம இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள புரிய வைக்கலாம், அல்லது அவங்களுடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல கணவனும் கேட்கலாம், என்ன நீ கோபமாவே இருக்க, ஒரு புன்னகைய காணாமே ஒரு சந்தோஷத்தை காணாமே வீட்டுல என்ன, உனக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் அப்படின்னு கணவனும் கேட்கலாம். அவங்களுடைய குறைகள் விளைவிக்கிறோம், குறை இருந்தா அவங்க சொல்லுவாங்க, அதுல இருந்து தீர்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு அடி எடுத்து வைக்கலாம்.
ஆமா சார், அதாவது கணவனும் மனைவியும் பாசத்துக்கும் அன்புக்கும் வந்து அடித்தளமிட்டு அவங்க வந்து மனம் திறந்து நடந்து கொண்டாங்கன்னு சொன்னா பிரச்சனைகளுக்கு இடம் இல்ல. பல பல சந்தர்ப்பங்கள்ல வந்து என்ன செய்வாங்க, மனம் திறந்து பேச மாட்டாங்க, இவங்க சில பிரச்சனைகளை இவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க கணவன், அதே போல மனைவி அவங்க பிரச்சனைய அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, நெருங்கி பேச மாட்டாங்க, நெருக்கத்தை குறைச்சு. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் என்ன ஆகுது, அந்த விரிசல் அதிகரித்துக் கொண்டே போகுது. கடைசியில என்ன ஆகுது, குடும்பத்துல குழப்பம், பிள்ளைகள் நிலைமை பரிதாபமான நிலைக்கு முடியுது.
நீங்க சொல்றது மாதிரிமா கணவனும் மனைவியும் விரிசல் ஆகும் பொழுது இந்த கணவன் என்ன செய்யறாரு, தன்னுடைய குறைகளை நோக்கி பிற ஆண்கள்ட சொல்றதை விட தனக்கு நெருங்கிய பெண்கள்ட்ட போய் சொல்றாரு. அலுவலகத்திலேயோ வேலை செய்யற இடத்திலேயோ தொழிற்சாலைகள அப்படி போய் சொல்றாரு. தனக்கு ஒரு ஆறுதலையும் மனசுக்கு ஒரு ஒத்தடத்தையும் அவர் தேடுறாரு. அதே போல இந்த மனைவி சக தோழிகள்டையோ அல்லது பிற ஆண்கள்டையோ சொல்றாங்க. அப்ப குடும்பங்கள குழப்பம் வந்துருச்சுன்னு அவங்க நினைக்கும் பொழுது இந்த குடும்பத்துல புகுந்து அவங்க அநியாயமோ அட்டகாசமோ அந்த மாற்று பாதைகளையும் அவங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு காழ்ப்பு மனப்பான்மை வந்துருது. ஒரு கெட்ட சூழ்நிலைகள் கூட உருவாயிருது. குடும்பங்கள்ல வந்து குழப்பங்கள் வந்துருது. இத புரிஞ்சுக்கிறாத கணவனும் மனைவியும் அவங்க விலகி 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 வாழ்க்கையை விட்டே விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. இப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் உருவாக்க கூடாது. இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னா பிறர்கிட்ட சொல்றதை விட கணவனும் மனைவியும் நெருங்கி அவங்களா உட்கார்ந்து பேசணும்னு சொல்றேன்.
உண்மைதான்.
அன்புனால அந்த பாசத்தை வச்சு அந்த அன்பை வச்சு அவங்களுடைய உறவை வச்சு அவங்க நெருங்க முடியும். அவங்களே தனக்கு தானே பேசிக்கிற முடியும். மத்தவங்கள்ட்ட சொல்றதை விட அவங்களுக்கு மத்தியிலே பேசிக்கிறதா ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமா உஸ்தாத், அதற்கும் மேல கணவன் மனைவி எத்தனைதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க தங்களோட பிரச்சனையையும் தங்களுடைய சுகத்தையும் மட்டுமே நினைச்சிருந்தா அந்த பிள்ளைங்க கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஆயிடுறாங்க. ஆக இந்த பிள்ளைங்க விஷயத்துல எப்படி நடக்கலாம் உஸ்தாத் பெற்றோர்கள்?
நல்லா சொன்னீங்க, ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. இன்னைக்கு பத்திரிகைகள் செய்தித்தாள்கள்லாம் நிறைய பாக்குறோம், இந்த கவனிக்க முடியாத அளவுக்கு குழந்தைகள் வீட்டு விட்டு வெளியாயிருந்தோம், அவங்க கெட்ட நண்பர்களோட சேர்ந்து கெட்ட பழக்கங்களை எல்லாம் பழகி அவங்க சிறைச்சாலை வரைக்கும் போறதுக்கெல்லாம் காரணம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில ஏற்பட்ட நீங்க சொன்னது மாதிரி ஒரு விரிசல்கள், அவங்களை கவனிக்க முடியாத ஒரு நிலைமை, கணவனுக்கு மத்தியில இருந்து மனைவியை தற்காத்துக்கிறக்கூடிய ஒரு நிலைமையில அவங்களுடைய வாழ்க்கு அவங்க போறது, பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறது. இதனாலதான் பிள்ளைகள் வந்து வருங்கால சந்ததிகள், அந்த வருங்கால நாட்டினுடைய தூண்கள் கெட்டு போயிடுறாங்க, அவங்க சீரழிஞ்சிடுறாங்க. இத கண்காணிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கணவன் மனைவியினுடைய ஒரு ஒற்றுமை குறைவு அல்லது இவங்களுக்கு மத்தியில உண்டான சண்டை சச்சரவுகள் கோபதாபங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பிள்ளைகளுடைய கண் முன்னாலேயே பிள்ளைகளுடைய காதுக்கோ தெரியாதவாறு நடந்துக்கணும். இவங்க பேசுறத வந்து அந்த குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது, இவங்க சண்டை போடுறத அந்த குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு மத்தியில கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை அரண்டடிச்சு தன்னால வீட்டை விட்டு ஓடுறதுக்கு தான் பாக்குமே தவிர அந்த வீட்டுக்குள்ள இருந்து தாயிட்டையோ தகப்பண்டையோ நெருங்கிறதுக்கு உண்டான ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு வராது.
பிள்ளைகளும் வந்து பெற்றோர்கள்ட்ட நெருங்கி பேசணும் பாருங்களேன். பிள்ளைகளும் வந்து தாயிட்ட வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த தாயிட்ட சொல்லணும், தகப்பனார்ட சொல்ல வேண்டிய விஷயத்த தகப்பனார்ட சொல்றது இருக்கு. தாயும் தகப்பனும் பிள்ளைகள் வந்து நம்மகிட்ட சொல்ற அளவுக்கு அவங்களும் பழகணும். அதே நேரத்துல வந்து பிள்ளைகளை வந்து கண்டிக்க வேண்டியதுதான், பாசத்தையும் நம்ம வந்து காட்ட வேண்டியதுதான். கண்டிக்கிற முறைப்படி கண்டித்து பாசத்தை காட்ட வேண்டிய முறைப்படி பாசத்தை காட்ட வேண்டும்.
அவங்க ஒரு நல்ல செய்தியை கூட சொல்ல வர்றாங்கன்னு வைங்க, கணவன் மனைவிய தாய் தகப்பன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி தாயார்கிட்ட போய் சொல்லுவாங்களா, தகப்பனார்கிட்ட போய் சொல்லுவாங்களா?
உண்மை சொல்ல மாட்டாங்க. உண்மை சொல்லாம அவங்க
கூட பெற்றோருக்கு தெரியாது,
ஓடி போயிருவாங்க, ஓட்ட ஓட்ட ஓடி போயிருவாங்க.
மத்தியில உண்டான பிரச்சனைகளை பேசும் பொழுது கூட குழந்தைகளை நீ எங்கயாவது வெளியே அனுப்பிடணும், அல்லது இந்த தாயும் தகப்பனும் வெளியே வந்து பேசிக்கிறணும், அல்லது தனிய அறையில உட்கார்ந்து பேசணும், குழந்தைகளுக்கு மத்தியில பேசக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு உங்களுடைய குடும்பத்திலயும் நீங்க இது மாதிரி நடந்துங்க. உங்களுடைய தோழிகள் நண்பர்கள் வீட்டுக்கு போகும் பொழுதும் இதே போல நீங்க அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி குடும்பத்தினுடைய ஒற்றுமையை பத்தி நீங்க வலியுறுத்துங்க. இன்ஷால்லா மறுமொரு விஷயங்களை நம்ம ஒரு தடவை சந்திக்கும் பொழுது பேசுவோம். நான் போய் தொழுகணும் இன்ஷால்லா. நான் போயிட்டு வரமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
திஸ் ஆடியோ வாஸ் டவுன்லோடட் ஃப்ரம் தமிழ் இஸ்லாமிக் மீடியா .com.